ஓம் சாந்தி. 8/10/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த பாடசாலையில் சொர்க்கத்திற்கு செல்ல கடவு சீட்டு எடுப்பதற்காக வந்துள்ளீர்கள். ஆத்ம உணர்வுடையவராகுங்கள். மேலும் தனது பெயரை பதிவேட்டில் குறித்துவிட்டால் சொர்க்கத்திற்கு வந்துவிடுவீர்கள். கேள்வி: எந்த நினைவு இல்லாத காரணத்தால் குழந்தைகள் பாபாவின் மீது மதிப்பு வைப்பதில்லை? பதில்: யாரை முழு உலகமும் அழைத்துக் கொண்டிருக்கிறதோ, நினைத்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை குழந்தைகளாகிய நம் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற நினைவு பல குழந்தைகளுக்கு இல்லை. இந்த நம்பிக்கை வரிசைப்படியாக இருக்கிறது. எந்த அளவு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவு மரியாதை அளிக்கிறார்கள். பாடல்: யார் தந்தையுடன் இருக்கின்றாரோ. ஓம் சாந்தி. அனைத்து குழந்தைகளும் ஞானக்கடலுடன் இருக்கிறார்கள். இவ்வளவு குழந்தைகள் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. யார் உடன் இருக்கிறார்களோ அவர்கள் அருகில் நேரடியாக ஞானத்தை கேட்கிறார்கள். யார் தொலைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாமாக கிடைக்கிறது. ஆனால் அருகில் இருப்பவர்கள் அதிகமாக முன்னேற்றம் அடைவார்கள் மற்றும் தொலைவில் இருப்பவர்கள் குறைவாக முன்னேறுவார்கள் என்பது கிடையாது. நடைமுறையில் பார்த்தால் தொலைவில் இருப்பவர்கள் அதிகமாக படித்து முன்னேற்றம் அடைகிறார்கள். எல்லையற்ற தந்தை இங்கே இருக்கிறார் என்பது நிச்சயம். பிராமண குழந்தைகளிலும் கூட வரிசைப்படியாக இருக்கிறது. குழந்தைகள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். சில குழந்தைகள் மூலமாக பெரிய தவறுகள் நடக்கிறது. எல்லையற்ற தந்தை யாரை முழு உலகமும் நினைவு செய்கிறதோ அவர் நம்முடைய சேவையில் ஈடுபட்டிருக்கிறார். நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடிய வழியை தெரிவிக்கிறார் என புரிந்து கொள்கிறார்கள். மிகவும் அன்போடு புரிய வைக்கிறார். இருந்தாலும் இவ்வளவு மதிப்பு கொடுப்பது இல்லை. பந்தனத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு அடி வாங்குகிறார்கள், துடிக்கிறார்கள், இருப்பினும் நன்கு நினைவு செய்து நன்மை அடைகிறார்கள். பதவி உயர்ந்ததாகி விடுகிறது. பாபா அனைவருக்கும் சொல்லவில்லை, வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்பதான் இருக்கிறார்கள். பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை அளிக்கிறார். அனைவரும் ஒன்று போல இருக்க முடியாது. பந்தனத்தில் இருப்பவர்கள் வெளியில் இருந்தாலும் அதிகமான வருமானத்தை அடைகிறார்கள். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அவர்களுக்கு தந்தை யார் என்பது தெரியாது. யாருடைய தந்தை? ஆத்மா தன்னையே அறியவில்லை என்றால் தந்தையை எப்படி அறியும்? ஆத்மா இருக்கிறது அல்லவா? நான் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன், இது கூட தெரியாது. அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறார்கள். யாரும் ஆத்ம அபிமானியாக இல்லை. ஒருவேளை ஆத்ம உணர்வுடையவராக இருந்தால் ஆத்மாவிற்கு தன்னுடைய தந்தையை பற்றி கூட தெரியும். தேக உணர்வின் காரணத்தால் ஆத்மாவை பற்றியும் பரமபிதா பரமாத்மாவை பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா நேரடியாக புரிய வைக்கிறார். இது எல்லையற்ற பள்ளிக்கூடம் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கிறது. சொர்க்கத்தில் அதிகமான பதவிகள் இருக்கிறது. சிலர் ராஜா ராணி, சிலர் பிரஜை. உங்களை மீண்டும் இரட்டை கிரீடம் உடையவராக மாற்ற நான் வந்திருக்கிறேன் என தந்தை கூறுகிறார். அனைவரும் இரட்டை கிரீடம் உடையவராக மாற முடியாது. யார் நன்கு படிக்கிறார்களோ அவர்கள் நாம் இவ்வாறு மாற முடியும் என உள்ளுக்குள் புரிந்து கொள்கிறார்கள். அர்ப்பணம் ஆகியிருக்கிறார்கள். நம்பிக்கை புத்தி இருக்கிறது. இவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட மோசமான வேலை நடக்காது என அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். சிலருக்குள் அதிகமான அவகுணங்கள் இருக்கின்றன. நாம் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவோம் என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே முயற்சி செய்வதில்லை. நான் இப்படி மாற முடியுமா என பாபாவிடம் கேட்டால் உடனே பாபா தெரிவிப்பார். தன்னைத்தானே பார்த்து கொண்டால் அவசியம் நான் உயர்ந்த பதவியை அடைய முடியாது என புரிந்து கொள்வார்கள். லட்சணம் கூட வேண்டுமல்லவா? சத்தியுகம் திரேதாயுகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அங்கே பலன் கிடைக்கிறது. பிற்காலத்தில் வரக்கூடிய ராஜாக்கள் கூட பிரஜைகளிடம் மிக அன்பாக இருக்கிறார்கள். இவரோ தாய் தந்தை ஆவார். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இவர் எல்லையற்ற தந்தை. இவர் இந்த முழு உலகையும் பதிவு செய்யக்கூடியவர். நீங்கள் கூட பதிவு செய்கிறீர்கள் அல்லவா? பாஸ்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவதற்காக இங்கிருந்தே உங்களுக்கு கடவு சீட்டு கிடைக்கிறது. யார் வைகுண்டம் செல்வதற்கு தகுதியடைகிறார்களோ அவர்கள் அனைவரின் புகைப்படமும் தேவை என தந்தை கூறியிருந்தார். ஏனென்றால் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். பக்கத்தில் கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தில் உள்ளது போன்ற புகைப்படம் தேவை. நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம். பட கண்காட்சிகளில் கூட இந்த மாதிரியை வைக்க வேண்டும். இதுவே ராஜயோகம். ஒருவர் வழக்கறிஞராகிறார் என்றால் ஒரு புறம் சாதாரண உடையிலும் மற்றொரு புறம் வக்கீல் உடையிலும் இருப்பது போன்று, ஒரு புறம் நீங்கள் சாதாரண உடையிலும் இன்னொரு புறம் இரட்டை கிரீடம் அணிந்தவராகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய ஒரு படம் இருக்கிறது அல்லவா? அதில் நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள் என கேட்கிறீர்கள். இந்த வக்கீல் போன்று மாற வேண்டுமா, அல்லது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக வேண்டுமா? இப்படிப்பட்ட படங்கள் இருக்க வேண்டும். வக்கீல் நீதிபதி போன்றோர் இங்கேதான் இருக்கிறார்கள். நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக புதிய உலகத்தில் மாற வேண்டும். குறிக்கோள் எதிரிலேயே இருக்கிறது. நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நன்கு விளக்கம் கிடைக்கிறது. படங்கள் கூட மிகப்பெரியதாக முழு அளவில் இருக்க வேண்டும். அவர்கள் வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் வக்கீலுடன் தொடர்பு இருக்கிறது. வக்கீல் ஆகிறார்கள். இவருடைய தொடர்பு பரமபிதா பரமாத்மா உடன் இருப்பதால் இரட்டை கிரீடம் உடையவராகிறார். குழந்தைகள் செயலில் வர வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். லக்ஷ்மி நாராயணருடைய படத்தின் மூலம் புரிய வைப்பது மிக எளிது. நாம் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்காக புதிய உலகம் தேவை. நரகத்திற்கு பிறகு சொர்க்கம். இப்பொழுது இது புருஷோத்தம சங்கமயுகம். இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக மாற்றக்கூடியது. இதில் பணத்தின் அவசியம் இல்லை. படிப்பதில் ஆர்வம் இருக்க வேண்டும். ஒருவர் மிகவும் ஏழையாக இருந்தார். படிப்பதற்கு பணம் இல்லை. பிறகு படித்து படித்து உழைத்து விக்டோரியா மகாராணியின் அமைச்சராகி பணக்காரர் ஆகிவிட்டார். இப்பொழுது நீங்கள் கூட எவ்வளவு ஏழையாக இருக்கிறீர்கள். பாபா உயர்ந்த கல்வியை கற்க வைக்கிறார். இதில் புத்தியினால் பாபாவை மட்டும் நினைக்க வேண்டும். விளக்கு போன்றவைகளை கூட ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து நினையுங்கள். ஆனால் மாயை பாபாவின் நினைவை மறக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நினைவில் தடைகள் ஏற்படுகிறது. இது யுத்தம் அல்லவா? ஆத்மா பாபாவை நினைவு செய்வதால் தான் தூய்மையாகிறது. படிப்பில் மாயை எதுவும் செய்வதில்லை. படிப்பை விட நினைவின் போதை உயர்ந்தது. ஆகையால் பழமையான யோகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. யோகம் மற்றும் ஞானம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு நினைவு செய்யுங்கள் என்று யோகத்திற்காக ஞானம் கிடைக்கிறது. பிறகு மேலும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம் கூட இருக்கிறது. படைக்கக்கூடியவர் படைப்பின் முதல் இடை கடைசி பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்பிக்கிறார். புதிய உலகத்திற்கு பழமையானது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளை கொடுத்திருக்கின்றனர். கல்பத்தின் ஆயுளை கூட பல்வேறு விதமாக தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள். இங்கே உங்களை ஒரே ஒரு தந்தை தான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வெளியில் செல்வீர்கள், உங்களுக்கு படங்கள் கிடைக்கும். இவர் வியாபாரி அல்லவா? பாபா துணியில் கூட அச்சடிக்கலாம் என கூறுகிறார். ஒருவேளை பெரிய ஸ்கிரீன் பிரஸ் இல்லை என்றால் பாதி பாதியாக கூட செய்யலாம். பிறகு இணைத்து இவ்வாறு பெரியதாக செய்துவிடலாம். தெரியவே தெரியாது. யாராவது அச்சடித்து காண்பித்தால் நான் அவர்களின் பெயரை பெருமைப்படுத்துவேன் என எல்லையற்ற தந்தை பெரிய முதலாளி கூறுகிறார். இந்த படங்களை துணியில் அச்சடித்து யாராவது வெளிநாட்டிற்கு கொண்டு சென்றால் உங்களுக்கு ஒவ்வொரு படத்திற்கும் 5,000-10,000 ரூபாய் என கொடுப்பார்கள். அங்கே அதிகமாக பணம் இருக்கிறது, செய்யலாம். எவ்வளவு பெரிய அச்சகங்கள் இருக்கிறது. நகரங்களின் இயற்கை காட்சிகளை எல்லாம் இவ்வாறு அச்சடிக்கிறார்கள். அதை பற்றி கேட்காதீர்கள், இதையும் அச்சடிக்கலாம். இது எவ்வளவு முதல் தரமான பொருள், உண்மையான ஞானம் இதில் இருக்கிறது. வேறு யாரிடமும் இல்லை, யாருக்கும் தெரியாது. பிறகு புரிய வைப்பவர்கள் கூட ஆங்கிலத்தில் புத்திசாலியாக இருக்க வேண்டும். அனைவரும் ஆங்கிலம் தெரிந்துள்ளார்கள், அவர்களுக்கும் செய்தி அளிக்க வேண்டும் அல்லவா? அவர்களே நாடகத்தின்படி அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் அவ்வளவு அணுகுண்டுகளும் இருக்கிறது. ஒருவேளை இருவரும் இணைந்து விட்டால் முழு உலகிற்கும் அதிபதியாகிவிட முடியும் என பாபா கூறியுள்ளார். ஆனால் இந்த நாடகம் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள்தான் யோக பலத்தினால் உலகின் ராஜ்ய பதவியை அடைய முடியும், ஆயுதங்களினால் உலகிற்கு அதிபதியாக ஆக இயலாது. அது அறிவியல், உங்களுடையது அமைதி. அப்பா மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், தனக்கு சமமாக மாற்றுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தால் உலகின் ராஜ்ய பதவியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் தங்களுக்குள் அவசியம் சண்டையிடுவார்கள். உங்களுக்கு இடையில் வெண்ணெய் கிடைக்கும். கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் உருண்டையை காண்பிக்கிறார்கள். இருவர் தங்களுக்கு இடையில் சண்டையிட்டுக் கொண்டனர். இடையில் மூன்றாவது ஆள் வெண்ணெயை திருடிவிட்டான் என்ற பழமொழி இருக்கிறது. இதுவும் அவ்வாறே முழு உலகத்தின் ராஜ்ய பதவி என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆஹா பாபா, தங்களுடைய காரியங்கள் அற்புதமானது, ஞானமும் தங்களுடையதே, மிகவும் நல்ல விளக்கங்கள் இருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் உலகின் ராஜ்ய பதவியை எப்படி பெற முடியும்? இது யாருடைய எண்ணத்திலும் இல்லை. அந்த சமயம் வேறு எந்த கண்டமும் இல்லை. நான் உலகின் அதிபதியாவது இல்லை, உங்களை அப்படி மாற்றுகிறேன் என தந்தை கூறுகிறார். நீங்கள் கல்வியின் மூலம் உலகின் அதிபதியாகிறீர்கள். நான் பரமாத்மா அஷரீரியாக இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் உடல் இருக்கிறது. உடலை உடையவர்கள் நீங்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு கூட சூட்சும உடல் இருக்கிறது. நீங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே பரமாத்மாவாகிய நானும் இருக்கிறேன். என்னுடைய பிறவி தெய்வீகமானது, அலௌகீகமானது. வேறு யாரும் இவ்வாறு ஜென்மம் எடுப்பது இல்லை. இது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தை பற்றி எவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது, ஆனால் வரிசை கிரமமாக புரிந்து கொள்வார்கள். சிலர் மந்த புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள், மூன்றாம் தரமாக இருக்கிறார்கள். கடைசி பிறவியில் இருப்பவர்களுக்கு மந்தம் என்று கூறப்படுகிறது. இவர்கள் முதல் கிரேடில் இருக்கிறார்கள், இரண்டாவதில் இருக்கிறார்கள் என்றுதானே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பிரஜைகளிலும் இவ்வாறுதான் இருக்கிறார்கள். படிப்பு ஒன்றுதான். நாம் இதை கற்று இரட்டை கிரீடம் உடையவர்களாக மாறுவோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். நாம் இரட்டை கிரீடம் உடையவராக இருந்தோம், பிறகு ஒற்றை கிரீடம், அதன் பிறகு கிரீடம் இல்லாதவராகிவிட்டோம். எப்படி செய்யலோ அப்படி பலன். சத்தியுகத்தில் இவ்வாறு கூறமாட்டார்கள். இங்கே நல்ல செயல் செய்தால் ஒரு பிறவிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலர் பிறக்கும் போதே நோயாளி ஆகின்ற அளவிற்கு காரியங்களை செய்கிறார்கள். இதுவும் கர்ம வினை அல்லவா? குழந்தைகளுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தை பற்றி கூட புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எப்படி செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ப நல்ல கெட்ட பலன் கிடைக்கிறது. சிலர் பணக்காரர் ஆகிறார்கள் என்றால் நல்ல காரியம் செய்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் பல பிறவிகளுக்கு பலனை உருவாக்குகிறீர்கள். இப்போதைய முயற்சிக்கு ஏற்ப ஏழை பணக்காரர் சம்சாரன் என்ற வித்தியாசம் அங்கே இருக்கிறது. அந்த பலன் 21 பிறவிகளுக்கு அழிவற்றது. இங்கே அல்ப காலத்திற்கு பலன் கிடைக்கிறது. கர்மம் செய்கிறார்கள் அல்லவா, இது கர்ம கஷேத்திரம். சத்தியுகம் என்பது சொர்க்கத்தின் கர்ம கஷேத்திரம். அங்கே பாவ கர்மம் நடப்பது இல்லை. இந்த விஷயங்கள் அனைத்தையும் புத்தியில் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சிலர் எப்பொழுதும் கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். சார்ட் கூட எழுதி எழுதி பிறகு களைத்து போய் விடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் கருத்துக்களை எழுத வேண்டும். மிக ஆழமான கருத்துகள். நீங்கள் ஒரு பொழுதும் அவைகளை நினைவில் வைக்க முடியாது, மறந்து போய்விடும். இந்த கருத்தை நாம் மறந்துவிட்டோம் என்று பிறகு வருத்தப்படுவார்கள். அனைவருக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது. பலர் மறக்கிறார்கள், பிறகு அடுத்த நாள் நினைவிற்கு வரும். குழந்தைகள் தங்களுடைய முன்னேற்றத்திற்காக சிந்திக்க வேண்டும். ஒரு சிலர் தான் எழுதுகிறார்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். பாபா வியாபாரி. அது அழியக்கூடிய ரத்தினங்களின் வியாபாரம், இது ஞான ரத்தினங்களின் வியாபாரம். யோகத்தில்தான் பல குழந்தைகள் தோல்வி அடைகிறார்கள். துல்லியமாக நினைவில் ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் கூட இருப்பது கடினமாக உள்ளது. 8 மணி நேரம் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஷரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும். பாபா நாயகன் நாயகியின் எடுத்துக்காட்டை கூறுகிறார். அமர்ந்தபடியே நினைவு செய்வார்கள், உடனே எதிரில் வந்துவிடுகின்றனர். இதுவும் கூட சாட்சாத்காரமே. அவர் இவரை நினைப்பார், இவர் அவரை நினைப்பார். இங்கேயோ ஒரே ஒரு பிரியதர்ஷன் தான். நீங்கள் அனைவரும் பிரியதர்ஷனிகள். அந்த நாயகன் எப்பொழுதும் வெண்மையாக உள்ளார், சதா தூய்மையானவர். நான் பயணி, எப்போதும் மிக அழகாக உள்ளேன் என தந்தை கூறுகிறார். உங்களை அழகாக மாற்றுகிறேன். இந்த தேவதைகளுக்கு இயற்கையான அழகு இருக்கிறது. இங்கே எப்படியெல்லாம் அழகுபடுத்துகிறார்கள், விதவிதமான ஆடை அணிகிறார்கள். அங்கேயோ ஒரே நிலையான இயற்கையான அழகு உள்ளது. அப்படிப்பட்ட உலகத்திற்கு இப்போதிலிருந்து நீங்கள் போகிறீர்கள். நான் பழைய தூய்மையற்ற உலகில் அழுக்கா உடலில் வருகிறேன் என தந்தை கூறுகிறார். இங்கே தூய்மையான உடல் இல்லை. நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசமாகி இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறேன் என தந்தை கூறுகிறார். இன்னும் போக போக நீங்கள் சேவையாளராக மாறிக்கொண்டே போவீர்கள், முயற்சி செய்வீர்கள், பிறகு மாறுவீர்கள். முன்பு கூட இவ்வாறுதான் முயற்சி செய்தீர்கள், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. நாம் நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். புதிய உலகத்தின் ராஜ்யம் இருந்தது, இப்பொழுது இல்லை, பிறகு வரும். கலியுகத்திற்கு பிறகு அவசியம் சத்தியுகம் வரும். போன கல்பத்தை போன்று ராஜ்யம் உருவாகத்தான் வேண்டும். நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தாரணைக்காக முதலாவது அர்ப்பணம் ஆவதன் கூடவே நம்பிக்கை புத்தி உடையவராக வேண்டும். எந்த ஒரு மோசமான காரியமும் செய்யக்கூடாது. உள்ளுக்குள் எந்த அவகுணமும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நல்ல பதவி கிடைக்கும். இரண்டாவது ஞான ரத்தினங்களின் வியாபாரம் செய்வதற்காக பாபா நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகிறார். அதை குறித்துக் கொள்ள வேண்டும். பிறகு அதை நினைவில் வைத்து மற்றவர்களுக்கும் கூறுங்கள். எப்பொழுதும் தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி கவனம் கொள்ள வேண்டும். வரதா ஞானம் பாலகன் மற்றும் எஜமான தன்மையின் சமநிலை மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்ப பெற்றவர் ஆகுக. விளக்கம்: எப்படி குழந்தை என்ற பூதை அனைவரிடமும் உள்ளதோ அதே போல குழந்தையிலிருந்து எஜமானன், அதாவது உங்களுடைய சம்பன்ன நிலையை அனுபவம் செய்யுங்கள். எஜமான தன்மையின் சிறப்பு: எவ்வளவு எஜமான தன்மை உள்ளதோ அவ்வளவு உலக சேவாதாரியின் சுபாவம் எப்பொழுதும் வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும். எஜமான தன்மையின் போதை மற்றும் உலக சேவாதாரியின் பெருமிதம் சம ரூபத்தில் இருந்தால்தான் தந்தைக்கு சமமானவர் என கூறுவார்கள். பாலகன் மற்றும் எஜமானன் இரண்டு சொரூபங்களும் எப்பொழுதும் வெளிப்பட்ட கர்மத்தில் வந்துவிட வேண்டும். அப்பொழுது தந்தைக்கு சமமாக அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பிய நிலையை அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன்: ஞானத்தின் குறைவற்ற பொக்கிஷங்களின் அதிகாரி ஆவீர்கள் என்றால் அடிமை தன்மை முடிந்து போகும். ஓம் சாந்தி.